Honorable Digambaram, you have 6 minutes.
கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இந்த அரசாங்கத்திடமும் பெருந்தோட்ட விடமைப்பு பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சரிடமும் ஒரு முக்கியமான வினயமாக கோரிக்கையை முன்வைக்க விரும்புகின்றேன். மலைக பெருந்தோட்ட பகுதியில் நான் அமைச்சராக இருந்த காலத்தில் வீடுகள் கட்டப்பட்டன. குறித்த விடைப்பு திட்டங்களில் சிலவற்றுக்கு தற்போது மாதாந்த அடிப்படையில் பணம் மீள அறவிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சில பயனாளிகள் என்னிடம் முறையிட்டனர். இன்று காணப்படும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் பெறுகின்ற மாதாந்த சம்பளம் அவர்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்காக கூட போதுமானதாக அல்ல. இந்நிலையில் மாதாந்தம் 3000 to 5000 ரூபாய் வரை வீட்டுக்கடன் அறவிட முயற்சிப்பது அவர்களை பாரிய சிக்கலுக்கு உள்ளாகும் செயற்பாடாகும். எனவே இந்த வீட்டுத் திட்டத்துக்கான கடன் அறவிடை நடவடிக்கை உடனடியாக இடைநிறுத்துமாறு நான் மிகவும் தயவுடன் கேட்டுக் கொள்கின்றேன். பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்கள் வரவு செலவு திட்ட தங்களுக்கு ஏதேனும் நிவாரணம் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பில் இருந்தனர். எரிபொருள் விலை அதிகரிப்பு, போக்குவரத்து கட்டண அதிகரிப்பு, மின்சார கட்டண அதிகரிப்பு, அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு என மக்கள் மீது பாரிய சுமை சுமத்தப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள், தனியார் ஊழியர்கள் மற்றும் தோட்ட தொழிலாளர்கள் அன்றாண்ட தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கு கூட போதிய வருமானம் இல்லை. தோட்ட தொழிலாளர்கள் குடும்பங்களுக்கு கோதுமை மாவு, மண்ணெண்ணெய், அரிசி, பருப்பு போன்ற பொருட்களை நிவாரணமாக வழங்குமாறு கோரிக்கை முன்வைத்தும் அது நடக்கவில்லை. அறவிடும்போது அது வருமானம் குறைந்த ஏழை மக்களை பாதிக்காதவாறு அமைய வேண்டும். ஆனால் நமது நாட்டில் அனைவருக்கும் ஒரே வகையான வரி அறவிடுவது நியாயமான விடயமல்ல. குறிப்பாக தோட்ட தொழிலாளர்கள் குடும்பங்களுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் எவ்வித நிவாரணமும் இல்லை. நாட்டில் சுமார் 15 லட்சத்துக்கு அதிகமான இந்திய வம்சாவளி மலையை தமிழர்கள் வாழ்கின்றனர். போதும் அதில் சுமார் 5 லட்சம் தொழிலாளர் குடும்பங்கள் எவ்வித முன்னேற்றமும் இன்றி வாழ்ந்து வருவது கவலை அளிக்கின்றது. இவர்கள் அனைவரும் தேயிலை, ரப்பர் போன்ற தொழில் துறைகளை நம்பி வாழ்க்கையை நடத்துகின்றார்கள். 1000 ரூபாய் சம்பள விடயத்தில் கூட அவர்களை ஏமாற்றப்பட்டார்கள். 18 கிலோவுக்கு மேல் கொழுந்து பதிக்குமாறு தொழிலாளர்கள் கம்பெனிகளால் துன்படுத்தப்படுகின்றனர். அதனால் விரக்தி அடையும் தொழிலாளர்கள் தோட்டத்தில் இருந்து வெளியேறி கொழும்பு மற்றும் வெளிநாட்டுக்கு செல்கின்றனர். இதனால் தோட்ட தேயிலை துறை அழிவடையும் நிலைக்கு சென்றுள்ளது. 25% சிறுதோட்ட உரிமையாளர்கள் 75% ஏற்றுமதியை செய்கின்றனர். ஆனால் 75% பெருந்தோட்டத்துறை கம்பெனிகள் 25% தேயிலை ஏற்றுமதியை செய்கின்றன. இதற்கு காரணம் தோட்டத்துறை மிகவும் மறுசீரமைப்பு செய்யாமே காரணமாகும். தேயிலை தோட்டங்கள் உரிய பராமரிப்பின்றி காடுகளாக மாறியுள்ளன. வனவிலங்குகளின் இருப்பிடமாகவும் சில தேயிலை மலைகள் மாறியுள்ளன. சிறுத்தை போன்ற விலங்குகள் மக்கள் குடியிருப்புகளுக்கு சரளமாக வந்து செல்லும் நிலைமையை காணக்கூடியதாக இருக்கின்றது. இத்தகைய நிலைமையினை தொடர்ந்தும் வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருக்க முடியாது. எனவே எமது மக்களையும் சிறுதோட்ட உரிமையாளராக மாற்றுவதற்கான வேலைத்திட்டங்களை செய்யுமாறு நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இந்த வரவு செலவு திட்டத்தின் உரையின் கௌரவ ஜனாதிபதி அவர்களிடமும் நாம் அதையே கோரிக்கையை முன்வைத்து விரும்புகின்றேன். ஜனாதிபதி அவர்கள் பெருந்தோட்ட மக்களின் நிலைமை நன்கு அறிந்தவர். பெருந்தோட்டங்களை மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு பிரித்து வழங்குங்கள். அவர்கள் சிறந்த அனுபவம் வாய்ந்தவர்கள். தோட்டங்களை முறையாக பராமரிப்பார்கள். அதிக அளவு கொழுந்து பறித்து நாட்டின் தேயிலை ஏற்றுமதியை அதிகரிப்பார்கள். அதன் மூலம் நாட்டுக்கு அதிக அளவான டாலர்களை கொண்டு வர முடியும். அத்துடன் அவர்களின் வாழ்க்கை தரமும் உயரும். எனவே ஜனாதிபதி இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் அவருக்கு பூரண ஆதரவை வழங்க தயாராக உள்ளோம். மேலும் இந்த வரவு செலவு திட்டத்தில் பெருந்தோட்ட மலைய மக்கள் சார்பாக எவ்வித அபிவிருத்தி திட்டங்களும் முன்வைக்கப்படவில்லை. உட்கணைப்பு அபிவிருத்திகளை முன்னெடுப்பதற்கான நிதி வளங்கள் இல்லை என்பதை நாம் அறிவோம். தமிழ் நுட்ப கூட்டணியின் முயற்சியில் தற்போதைய ஜனாதிபதி பிரதமராக இருந்தபோது இன்று பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற வஜிரா அபிவர்த்தன அவர்கள் வெளியிட்ட பிரேத செயலங்கள் அதிகரிப்பு தொடர்பான வர்த்தமானி இன்னும் முழுமையாக நடைமுறைக்கு வரவில்லை. பிரதேச செயலங்கள் உப பிரதேச செயலங்களாகவே இயங்குகின்றன. இது தொடர்பில் இதற்கு முன்பும் பாராளுமன்றத்தில்
சுட்டிக்காட்டியுள்ளோம்.
எனவே பொறுப்பான அமைச்சரே இன்று பிரதமராக உள்ளார். அவரிடமும் இந்த விசேட கோரிக்கையை முன்வைக்கின்றேன். எனக்கு அமைச்சு காலத்தில் வீடுகள் பல கட்டப்பட்டு மக்கள் குடி அமர்த்தப்பட்டன. போதும் அந்த வீடுகளுக்கான காணி உறுதிப்பத்திரங்கள் இன்னும் வழங்கப்படவில்லை. அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். சர்வதேச நாணய நிதியத்தின் தேவைக்காக முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டமாகவே இதனை பார்க்க முடிகின்றது. வரவு செலவு திட்டத்தின் மூலமாக ஏதாவது நிவாரணம் வழங்கப்படும் என எதிர்பார்த்த மக்களுக்கு ஏமாற்றமே அடைந்துள்ளதாக தெரிகின்றது. நன்றி.
ஸ்துதி கரு மந்திரி சொல்லலாம். கரு ஏழு மத்தா உள்ள மத்தமா உத்வான அடி தா துணக்க காலை ஆக்தி வேணும். தா துணக்க காலை ஓகே.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுன் சல்லி அலா ரசூலுல் கரீம். அம்மாபாத். 2023 வருடத்துக்கான வரவு செலவு திட்டம் இந்த பாராளுமன்றத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது இந்த நாட்டின் பல வருடங்களாக இந்த சபையிலே ஒவ்வொரு வருடத்திற்குமான வரவு செலவு திட்டங்களிலே இருந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு இந்த வரவு செலவு திட்டத்தை பற்றி நாங்கள் நோக்க வேண்டியிருக்கிறது. உண்மையில் ஒரு வரவு செலவு திட்டம் வழக்கமாக வருகின்ற பொழுது சாதாரணமாக அரசாங்க உத்தியோகத்தர்கள் அல்லது அதுபோன்று இந்த வரி அதிகம் குறைவு என்று நினைக்கின்றவர்களெல்லாம் இதிலே தங்களுக்கு ஏதாவது லாபம் கிடைக்க வேண்டும், சம்பளம் அதிகரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாடுகளே நீண்ட காலமாக வந்திருந்திருக்கிறது. ஆனால் இன்று அவைகள் ஒன்றுமில்லாமல் நாடு பல ஆண்டுகளுக்கு பிறகு, சுதந்திரமடைந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு நாடு பொருளாதார ரீதியாக நலிவடைந்து இன்று நாம் எழுந்து நிற்பதற்கான ஒரு வரவு செலவு திட்டத்தையே எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் முதலமைச்சராக இருந்து இதனை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நாங்கள் சொல்லியாக வேண்டும். குறிப்பாக அன்று எங்களுக்கு தெரிய சுதந்திரமடைந்த காலத்தின் பின்பு அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்பட்ட மாதாந்த வருமானம் 95 ரூபாயில் ஒரு ஆசிரியரோ அல்லது ஒரு எழுதுவினைஞரோ அவர்கள் அந்த மாதம் முழுக்கவும் அந்த சம்பளத்திலே வாழ்ந்து அந்த மாதம் முழுக்கவும் அவர்கள் வெளியூர்களிலே தொழில் செய்து அதன் பிறகு அந்த மாதத்தினுடைய மீதியில் ஒரு தங்க பவுனொன்றையும் வாங்கி வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய பொருளாதார நிலைமை அன்று இருந்தது. ஆனால் இன்று ஒரு அரசாங்க உத்தியோகத்தருக்கு எத்தனை 1,00,000 ரூபாய் பணம் மாதாந்தம் வந்தாலும் கூட அந்த சம்பளத்திற்குள் வாழ முடியாத நிலை இருக்கின்றது போன்று சாதாரணமான விவசாயிகளுக்கும் இது ஏற்பட்டிருக்கிறது என்கின்ற பொழுது நமது பொருளாதார கொள்கை, நமது அரசியல் ஸ்திரத்தன்மை இந்த விடயங்களிலே நமது நாடு நீண்ட காலமாக ஒரு பிழையான வழிகளிலே சென்று இன்று நாம் எல்லோரும் நாடு முழுக்கவும் நடுத்தருவிலே நிற்கின்ற ஒரு நிலையை சந்தித்திருக்கிறோம். இதற்கு மிக முக்கியமானது எங்களிடத்தில் ஒரு முறையான பொருளாதார கொள்கை இல்லாமல் போனது என்பதை நாங்கள் மறுக்க முடியாது. பல நூற்றாண்டு காலமாக இந்த நாட்டை ஆண்ட வெள்ளையர்களோ உள்ளாந்தரோ போத்திக்கீர்களோ அவர்கள் இங்கு வந்தது இங்கு உள்ள வளநிலங்களையும் இங்குள்ள நாட்டில் இருந்து பல வகையான பொருட்களை அவர்கள் உற்பத்தி செய்து கொண்டு போவதற்குமாகவே வந்தார்கள். இன்றைக்கு தேயிலை தோட்டம், அதேபோன்று ரப்பர், அதேபோன்று தென்னை, அதேபோன்று உலகத்தில் எங்குமில்லாத வாசனை திரவியம், அதேபோன்று உலகத்தில் எங்குமில்லாத மாணிக்கம் என்றெல்லாம் இந்த நாடு மிகவும் வளம் கொழித்த நாடு, வளம் கொழித்து வந்த நாடு, வளம் இன்றும் இருக்கின்ற நாடு, ஒரு சொர்க்கபுரியான நாடு. ஆகவே நாம் உணவில் வேற எந்த நாட்டையும் தங்கியிருப்பது பிழையான ஒரு முறை. உணவு எப்படியுமே உணவில் நாம் அந்த நாட்டிலேயே தங்கியிருக்க முடியாது. நமது நாட்டில் உணவு இருக்கிறது, பிற நாடுகளிலே நாங்கள் தங்கியிருக்க முடியாது. நமது நாட்டில் பசுமை, புரட்சி பசுமை இருக்கிறது, பார்க்கின்ற இடமெல்லாம் பச்சையாகவே இருக்கிறது. உலகத்தில் எங்கும் இல்லாத ஒரு நிலைமை நமது நாட்டில் இருக்கிறது. ஆகவே பாலுக்கும் நாங்கள் ஒரு நாளும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு நிலைமை இங்கு இருக்கிறது. அதேபோன்று வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற நிலைகளை பொறுக்கின்ற பொழுதும் பலர் பல நாடுகள் இங்கிருந்தே ஏற்றுமதி செய்தார்கள். அரிசியை, தென்னையை, ரப்பரை, தெங்கு பொருட்களை, வாசனை திரவியங்களை. அப்படியென்றால் இன்று ஏன் அவைகளை நாம் தொடராமல் இருக்கிறோம் என்ற பிரச்சனை நமக்கு இருக்கிறது. ஆகவே அரசியல் ரீதியாக நாம் வேறு வேறு சதிகளினால் இந்த நாடு பொருளாதாரத்திலும் பின்னடைவை ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பொருளாதாரத்தில் முன்னிலையிலே நிற்க வேண்டிய நம்மை, நமது நாட்டின் உற்பத்திகள் எல்லாவற்றையும் நாமும் நமது விவசாயிகளும் தூக்கி எறிந்துவிட்டு தேவையில்லாத பொருட்களை வெளிநாடுகளிலிருந்து நாம் இறக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு இருக்கின்ற பெரும் ஒரு சவாலாக இன்று மாறியிருக்கிறது. இந்தியாவிலே இருந்து இலங்கைக்கு சுற்றுலா வந்த ஒரு இளைஞன், அவனுடைய நண்பரிடம் தொலைபேசியிலே பேசுகிறான், உனக்கு தெரியுமா இந்த நாட்டில் டீ ஒரு பால் தேயிலை ஒரு கோப்பை 100 ரூபாய், ஆனால் வளைத்து பார்க்கின்ற இடமெல்லாம் பச்சை பசேல் என்று புற்கள் இருக்கிறது. ஆகவே பாருங்கள், இந்த நாட்டுக்கு இருக்கின்ற அந்த குறைபாட்டை ஒரு சாதாரணமான இளைஞன் சுட்டிக்காட்டினான். ஆகவே இந்த சூழ்நிலையில் நாம் மற்றவர்களால் ஏதோ ஒரு வகையில் திரிவுபடுத்தப்பட்டிருக்கிறோம். நமது பொருளாதாரத்தில் நமது தென்னையை விட்டுவிட்டு தென் தேங்காய் எண்ணெய் நல்லமில்லை என்று சொல்லிவிட்டு வெளியிலே யாரோ இறக்குமதி செய்கின்ற யாரோ தருகின்ற எண்ணெயை ஏதோ ஒரு எண்ணெயாக பாவித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு பால் இருக்கிறது, பசுமை இருக்கிறது, புல் இருக்கிறது, நல்ல சத்துள்ள உணவுப் பொருட்கள் இங்கே வளர்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது யாரோ அனுப்புகின்ற பாலை, பால் பக்கெட்டுகளை அவை பால் என்று நாங்கள் குடித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் ஆரோக்கியம் சம்பந்தமாகவே நாங்கள் இங்கு பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே இந்த நாட்டை பொறுத்தவரையில் இலங்கை எந்த வகையிலும் உணவுக்கு வெளிநாட்டை நம்பியிருக்க தேவையில்லை. உணவு நம்மிடத்திலே இருக்கிறது. அடுத்தது உடையை பொறுத்தவரையிலும் நாம் உடையை உற்பத்தி செய்யக்கூடிய ஆடையை உற்பத்தி செய்யக்கூடிய வளநிலம் எங்களிடத்திலே இருக்கிறது. பருத்தியை பற்றி நாம் இன்னும் சிந்திக்கவில்லை. பருத்தி உற்பத்தி, உடை மிக முக்கியமானது. இவைகளில் நாங்கள் தொடர்ந்தும் வெளிநாடுகளிலே தங்கி இருப்பதென்பது மிகவும் ஒரு ஆபத்தான விடயம் மாத்திரமல்ல, எமது பொருளாதாரம் நலிவடைவதற்கு இவைகளும் காரணமாக இருந்திருக்கிறது. ஆகவே இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் இன்று ஜனாதிபதி அவர்கள் மாத்திரமல்ல, நாட்டு மக்கள் மாத்திரமல்ல, எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் சில நிலைமைகளை இன்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நாம் எப்படி இந்த நாட்டுக்கு தேவையானவற்றை நாம் இந்த நாட்டிலே உற்பத்தி செய்ய முடியும்? உதாரணமாக இந்த நாடு ஏனைய நாடுகளை பார்க்கிலும் இலவச கல்வி, இலவச சுகாதாரத்தை நாங்கள் பெற்றுக் கொடுக்கிறோம், சமுர்த்தியை நாங்கள் பெற்றுக் கொடுக்கிறோம். அப்படி இலவசமாக நாங்கள் கொடுப்பதாக இருந்தால் அதனை நடத்துவதற்கு நமக்கு வருமானம் வேண்டும். ஒன்றில் நாம் ஏதோ வரி செலுத்த வேண்டும் அல்லது வேறு வருமானங்களை நாங்கள் பாவிக்க வேண்டும். ஆனால் எதுவும் இல்லாமல் இவைகள் இலவசமாக நடக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு எல்லாவற்றையும் வெளிநாடுகளிலே இருந்து இறக்குமதி செய்வதற்கு டொலரை தேடிக்கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளில் நாம் மாட்டிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாடு உணவில் வெளிநாடுகளிலே தங்கியிருக்க முடியாது. உணவு, உடை, அதே போன்று சக்தி எங்களுக்கு வேண்டும். இந்த சக்தி, எண்ணெய் வளம் நமது நாட்டில் இல்லை, எண்ணெய் வளம் மாத்திரம் நமது நாட்டில் இல்லை என்று எடுத்துக்கொண்டாலும் கூட நமக்கு நிறைய மழை பெய்து கொண்டே இருக்கிறது, நமக்கு சூரியன் எரித்துக் கொண்டே இருக்கிறது, நமக்கு காற்று வீசிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த சக்திகளை வைத்துக் கொண்டு நாங்கள் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதை நீண்ட காலமாக நாங்கள் தவிர்த்திருக்கிறோம். எங்கோ இருந்து கொண்டு வருகிற எண்ணெய்களையும் அதில் கொமிஷனை பற்றியும் அதனை தேவையில்லாமல் பாவிப்பது பற்றியும் அதன் மூலமாக சூழல் மாசடைவதை பற்றியும் நாம் பேசிக் கொண்டிருந்தாலும் கூட இயற்கையாக நமது நாட்டில் வீசுகின்ற காற்று, நமது நாட்டில் எரிக்கின்ற அந்த சூரிய வெளிச்சம், நமது பெய்கின்ற மழை நீரிலிருந்து நாம் சக்தியை உருவாக்க முடியும். எனவே இவ்வாறான ஒரு அடிப்படையில் இன்று நிமிர்ந்து நிற்பதற்கு ஜனாதிபதி அவர்கள் முனைந்திருக்கிறார்கள். மாத்திரமல்ல, அவர் மாத்திரமல்ல, முழு நாடும், முழு பாராளுமன்றமும், முழு மாகாண சபையும், முழு விவசாய சமூகமும், முழு பல்கலைக்கழக சமூகங்களும் இன்று எல்லோரும், சிலர் இளைஞர்கள் பொதுவில் இன்று மிக முக்கியமானவர்கள். இளைஞர்கள் தான் நமது நாட்டினுடைய சொத்துக்கள். அவர்கள் இந்த நாட்டை கொண்டு செல்ல வேண்டும். எதிர்கால மக்களின் தலைவர்களாக அவர்கள் ஆக வேண்டும். இப்படியான இளைஞர்கள் சில காலமாக வெறுமனே அரச தொழிலை மாத்திரம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அரச தொழில் படித்து முடித்து விட்டோம், அரசு தொழில் கிடைக்க வேண்டும் என்று. ஆனால் தேசிய காங்கிரஸ் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தொழில் கொடுப்பதை பற்றி சொல்லவில்லை. ஒவ்வொரு இளைஞனும் தொழில் அதிபராக மாற வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம். நமது மூதாதையர்கள் மிகவும் பழைய முறையில் விவசாயத்தை செய்து வெளிநாடுகளுக்கு அனுப்பி நமக்கும் உண்ணத்தந்து இருக்கின்ற அந்த சூழ்நிலையில் இன்று விவசாயம் செய்வதற்கோ மீன்பிடியை மேற்கொள்வதற்கோ இன்று அவர்களுடைய பிள்ளைகளும் தயாராக இல்லை. ஆனால் அவை இன்றியமையாதது. யாரும் டொலரை சாப்பிட முடியாது, யாரும் அரசாங்கத்தினுடைய பேப்பரை சாப்பிட முடியாது. நம்மவருக்கு
உணவு
நம்மவருக்கு உணவு முக்கியம் என்ற வகையில் அந்த உணவு மிக தெளிவாக சுத்தமானதாக இருக்க வேண்டும். அது நாங்கள் உறுதிப்படுத்தியாக வேண்டும். பக்கெட்டுகளில் வருகின்ற உணவுகளை விடவும் நமது மண்ணில் இந்த மண்ணில் விளைவிக்கக்கூடிய அந்த பயிரினங்களையும் விவசாய பயிரையும் உணவு பயிரையும் பொருளாதார பயிர்களையும் இனம் கண்டு எமது இளைஞர்கள் ஒரு ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு அவர்கள் தொழில்நுட்பங்களை அதிகரித்து நாம் சீனாவில் இந்தியாவில் ஜப்பானில் எத்தனையோ நவீன முறைகளில் விவசாயத்தை பற்றி சிந்திக்கிறார்கள். குளங்களில் நடுவிலே விதைக்கிறார்கள். இன்று நமக்கு எல்லாமே சீராக இருந்தும் சிறப்பாக இருந்தும் நாம் அதில் ஆர்வம் காட்டாதவர்களாக அரசு அவர்களை ஊக்குவிக்காத நிலை காரணமாக இன்று நாம் நலிந்திருக்கிறோம். ஆகவே இந்த நாட்டை பொறுத்தவரையில் விவசாயிகளுக்கும் இடம் சொந்தக்காரர்களுக்கும் இளைஞர்களையும் நான் அறைகூவுகின்றேன். உங்களுடைய உணவு உங்களிடத்திலே இருக்க வேண்டும். இன்றைக்கு எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் விலை கூடுவதற்கான காரணம் டிரான்ஸ்போர்ட் தான். அவைகளால்தான் இன்று பொருட்கள் விலை அதிகமாகிறது. முட்டை உற்பத்தி செய்கின்ற இடம் ஒன்றாக இருக்கும், முட்டையை கொண்டு போவதற்குரிய டிரான்ஸ்போர்ட்டால் அந்த விலை அதிகரிக்கிறது. வாழைப்பழமும் அவ்வாறுதான் என்று பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு பிராந்தியத்திலும் இருக்கின்ற நிலங்களில் உச்ச பயனை விவசாயிகள் அடைய வேண்டும். பொருட்கள் தங்களை வளைத்து பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொழுது மக்களுக்கு மெலிவாக அது கிடைக்கும். ஆனால் நாம் குறிப்பிட்ட ஒன்றை மாத்திரம், சிலர் நெல்லையும் சிலர் கரும்பையும் என்று ஒவ்வொன்றாக தனித்தனியே செய்வதன் மூலம் யாருமே லாபம் இல்லாமல் இன்று பொருளாதாரம் நடிவடைந்து போயிருக்கிறது. எனவே இளைஞர்களை நாங்கள் அறைகூவுகின்றோம். நீங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கே டொலரில் சம்பாதித்து நீங்கள் இங்கு வருவதற்கிடையில் இவ்வளவு பெரிய மாற்றங்கள் இங்கே நடந்துவிடும். ஆகவே உங்களுடைய முயற்சிகளை உங்களுக்கு இருக்கின்ற
நிலங்கள்
நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, நாட்டில் இருக்கின்ற வளம் நமது காடுகள் நமது வயல் நிலங்கள், காடுகளை அழிக்க வேண்டும் என்பதல்ல, நமது வளநிலங்களை களனிகளாக மாற்றுகின்ற பொழுது பசுமை புரட்சியில் ஈடுபடுகின்ற பொழுது காட்டில் இருக்கின்ற மரங்களை விடவும் அதிகமான மரங்களை நாம் உற்பத்தி செய்வதன் மூலம் இந்த நாட்டுக்கு குறைவில்லாமலும் மழை கிடைக்கும். எனவே இந்த வரவு செலவு திட்டம் நம்மை பொறுத்தவரையில் நாட்டை பொறுத்தவரையில் நிமிர்ந்து நிற்பதற்கானது. எனவே இந்த இடத்திலிருந்து நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று ஜனாதிபதி அவர்களையும் நாட்டு மக்களையும் வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி.
சுத்தி கரு மன்சுமா கரு அப்துல் ஹலீம் மன்சுமா உத்மான் நடித்தலாக கால
மீட்டுக்கு இது சுபத்மா உலசனோபன கர்மந்தவனி வாழ்ல பீதி நம்ம கெடி காலத்துள்ள மகே கதாவை தாமத் கெடியும் கரண்டாய் வாதாஸ்கரை கர் ஜனாதிபதிமா முதலா மாற்றம் எழுதிட்டு இது பார்த்துக்கிறப்ப ஆயவே யோஜனாவிலிய சம்பிரதாயக்கிலச இது பார்த்துக்கிற யோஜனால் வடா வெனசு ஆய்வா கேட்டாய் மண்மைதின் ஜனதாவோட சகன சலசன ஆய்வே நோவ ஜனதா மத்த தவத் வரப்பட்ட விமக்தமாய் துணை சித்வீதி கிசை வைத்தால் தப்பி அது ஆர்த்திக வசியின் பீடாவோட பத்த ரட்டா கேட்டிட்டு அது மீ பங்குரத்து வச்ச ரட்டா கேட்டிட்டு அப்படி அவாசனா ஏனமுத் விசேஷன் மீ ஆய்வத்துல குறக்கமாக வஞ்சாவ தூஷணே நாஸ்திய நெத்திகிரியும் சலகா ஏ கிசிம சதனாக் நக ஆண்டு பிரிகீமிட படங்காத்தி மதே இடப்பு ஜனாதிபதித்துமா தமங்கி ஹிதமித்துரன்ட மீ கொமி கொம்பனி வலட்ட பதுசான லபாதிமா திக்கமாய் இப்பமனாக் நுவ பசு காலே வஞ்சாவம் குடாக் சிதுனா தேசாந்த வஞ்சாவ சீனி வஞ்சாவ மேத்த காலேதி பொரத்தில் கணதின் அதாள வஞ்சாவ் எவகேம புகர சமாகம வஞ்சாவ மீ வகே போ தேவால் சிதுனா நமத் மே சம்பந்த ஹயா பாலா நெவத ஏ முதல் லபாகினிமட்டா கிசிம உற்சாக் மீ ராஜ்ய தாரணத்தி பாவை பேம் ஓகேம தன் அப்பிட்ட பீட்டவியோட தியன்ன எக்கம இதமாய் ஜாத்தியாந்தர மூல்யார முதல் ஓங்கே முதல் லபாகினிமட்டா மாய்த்தானே ஓங்கே கொந்தே சொல்லிட்ட அப்பிட்ட அவனத்தவின்னட்ட சிதுவேனா மைதானே மீ மேவர ஆயவே சுலிந்த அப்படி தக்கின்னே
உங்கே
திகோ தமாய் அப்படி தக்கின்ற தீன் அனுப்பத்தன் பாலன கொட்ட மீ நய பிரதிபூதகத்துக்கிறீம கிரியாவளிய தாம அவசம் இல்லை இந்தியாவ சா சீனிய தமங்கே கெமத்து தாம பழக்கறதன சீனிய தமங்கே அகமத்த திகிந்திகிடம் பார்த்தோத் மைத்த மூல்யார முதல் லபனத்தின முதல் அப்படி லபாகாண்ட வேறியுட எஹம தத்துவ கத்திகுணோத் அப்பே நாட்ட தவத் பரபத்தல தத்துவத்த வெற்றின இடகட தீயும் ஹபை அனுப்பத்தம் பாலன கூட்ட ஜாத்தந்த அறமுதலே அப்படி முதல் லபுணுத் அப்பே ராட்டகின ஜாத்தந்த வசி என் பிலிகிரீமாக் எத்திவண்ட போகுதுட்டு இடத்தீ ஏமோனோத் அப்படி மைதானி அணைக்குத்துதோ அணி தட்டவளையும் உதவ உபகார லபாகாண்ட அப்படி பூர்வாங்க தென் ராஜ்ய பலான்னு தமன்சத்து ஆயத்தனட்டிக பிரதிபூதின் விக்னாதிமிட்டாய் ஹபை ரட்டை ஆர்த்திகிட விசால பரக்கிதின ஏலாங்காவினி ஆயத்தன் பிரதிபூதகத்த கிரீம லாபலபன் டெலிகோம் வகையம ரக்ஷண சந்தாவின ஆயத்தன விக்னாதிமினா இத்தாமத் அசாதாரண சாய் தக்கின் மே சம்பந்த ஆண்டு நெவத்த சிதாபரண சிதுவேகில மகித்திரம் ஹபே ஆண்டு கத்த யாம் யாம் சாதனீய பியவர்கள் கினத் அப்பி சதாக்கலையுத்து விசேஷம் அப்பநாயின பிரவர்தன கிரீம சக்திமத் கிரீம ராஜ்ய அவதான ஓவியம இத்தாமத்ம அகை கலுத்து காரணம் கேட்டிடத் மா சதாக்கலையுத்து அப்பநாயின பிரவர்தன கிரீமட்டா அப்பிட விதேச ஆயோஜிக்கன் கின்வா கினிமே விசேஷ அவதானியா கம்ப அப்படி எம்கரண்ட சிதுவே இக்க ஹேத்து வகேட்டி அப்படி ஆர்த்திக கலாப எத்திரியமத் கொந்த வெட்டலாக்கிட்ட மந்தாக்கினும் அப்பிட பசுகிய அவருது புராம லெபீதிபன விதேச ஆயோஜன மை தசம பகாக் வினை ஆகேகாய் நமத் அசல் வசி இந்தியா மைதன் பிலியன ஹத்லிஸ் பகாக் ஹத்லிஸ் பாக் ஆயுஜாக் லபித்தின வகையம் சிங்கப்பூர் பில்லியன அனுநமையாக வியட்நாமே தாசக் வகை லபித்தின மேக்கம் பெண்ணும் கரான் அப்பேராட்டே முதல் ஆயோஜகம் சந்தா விதேசரால் அக்கமத்தி தாக்குன பாவாய் இன்சா மே தத்துவ வெனஸ்கரான் அப்பி விசேஷ அவதாரம் கரலா ஏ சம்பந்த விசேஷ பாக் ஆரம்ப கிரீமத் இதாமத்து எதகாத்திரும் வகையம மே யாம் யாம் தேவர் மே யோஜன இதுபத் கல்ச்சுனா விசேஷம் மே ரோஹல் கெவன வாட்டு ஆரம்ப கிரியும் மைத்தானி மீக்கு அழுத்து பிறப்பில் அக்னவே இசர காலித் மீ கெவன வாட்டு கிரம அக்திபுனா நமுத் எக்கப்பத்துக்கிங் யாம் ஹக்கியா வக்தியின இவகேம எம் அவஸ்தா பலாபுர்த்தின சமாஜி யாம் கொடசுகிட்ட மே சாதாரண வினவாக்கினிக்காய் மகே மத்திய எவகேம தேண்ட புத்தலிக ரோஹல் ஒல மே ஆயக்கரி යන්ත අදුරට අඩු කරගන්නත් පුළුවන් වෙයි කියලා මම හිතනවා. නමුත් දැනටමත් අපේ රෝහල් වල මේ වාටු සංකීර්ණ වල විශාල තදබලයක් පවතිනවා. නමුත් මගේ වෙනම මේ ගෙවන වාටු ක්‍රමය ආරම්භ කරන නම් මම හිතන්නේ ඒකටත් මම හිතන්නේ වෙනම ගොඩනැගිල්ලක් ආරම්භ කරන්න සිදු වෙයි. අනික ප්‍රශ්න තමයි සෙස් වද්ද. දැන් සෙස් වද්ද කියන සමාජිත විශාල වශයෙන් දැන් කතා බහට ලක්ව දින මාත්‍රාවක් වෙලා තියෙනවා. සෙස් වද්ද වැඩි කිරීමෙන් මම හිතන්නේ අත්‍යවශ්‍ය ආහාර ඇතුළු භාණ්ඩ 615ක් පමණ මිල වැඩි වෙනවා. දැන් පසුගිය කාලේ අපි නියෝජ්‍ය මුදලවත්මනම් කිව්වා මේ පාසල් ළමයින්ගේ ඒක බලපාන්නේ නැහැ කියලා. එනමුත් දැනටමත් මම හිතන්නේ ඔකම වැඩි කරලා හමාරයි. දැන් සාමාන්‍ය මේ බෝල් පෙන් පෑනක් දැන් ගාන 50ක් 60ක් වෙනවා. ඒ වගේ සාමාන්‍ය පෙන්සිලේ ගාන දැන් 80 වෙන 120ක් වෙනවා. සියල් පොත දැන් 60කට තිබිච්ච එක දැන් 750ක් වෙනවා. දැන් සප්පත්තු කුට්ටමක් දැන් 2013 දී දැන් 6000යි 7000ක් වෙනවා. වගේ පිටසක් නොත් නියෝජ්‍යමත්වක වගේ මේ පාසල් ළමයින්ගේ උපකරණ වල කිසිම රසක් වෙන්නේ නැත්නම් හොඳයි. නමුත් දැනටමත් කඩල් වල ඒ ගාන වැඩි කරලා ඉවරයි. දැන් ඒ වගේම විදුලි බිල මේ සම්බන්ධව මෙයා වෙන සඳහන් කරලා තිබුණේ නැහැ. නමුත් විදුලි බිල දැන් තුන් ගුණකින් දැන් වැඩි වෙලා. ඒ වගේම ආගමික මධ්‍යස්ථානවල බිල වැඩි කරලා දැන් පසුගිය කාලේ නම් මේ මහජන උපයෝගිතා කොමිසම සභාවේ සභාපතිතුමා කිව්වා ඒක අඩු කරනවා කියලා. නමුත් ආය කියනවා දැන් සෝලාර් පද්ධතියක් ඇති කරනවා කියලා. දැන් මහ බැංකුව අධිපතිතුමා කියනවා ඒක කරන්න බැරි වැඩක් කියලා. ඉතින් මේ වගේ පරස්පර විරෝධී මේ මතය තමයි දරන්නේ. නමුත් අපි කොච්චර මේ මහජනතාවට කිව්වොත් දැන් පාර්ලිමේන්තුවේ කතා වෙනව නෙවෙයි, දැන් මාධ්‍ය සාකච්ඡා වලින් යම් යම් නිලධාරීන් ප්‍රකාශ කිරීම තමයි මම හිතන්නේ බොහෝ දුරට පිළිගන්නේ. ඒ නිසා මේ සම්බන්ධව රජය මම නිසි තීන්දුවක් ගත යුතුයි. මම ඊයේ පෙරේදා පිටිසත්‍රාගේ මැතිතුමා සමඟ මේ පන්සල් ගණනාවට ගියා. හැම පන්සලෙම තියෙන ප්‍රශ්නේ තමයි මේ බදු මේ ලයිට් බිල වැඩි වීම සම්බන්ධව. මම හිතන්නේ විශාල කනස්සල්ලකින් මේ පන්සල් වල හාමුදුරන් ඉදිරියට මේ සම්බන්ධව රජයේ විශේෂ අවධානය යොමු කළ යුතුයි කියලා මම විශේෂයෙන් මතක් කර සිටිනවා. ඒ ඊළඟ ප්‍රශ්න මේ ඉඩම් සම්බන්ධව මම හිතන්නේ ඒක ඉතාමත්ම සාධනීය පියවරක් හැටියටයි දකින්නේ. ඉඩම් ලබා දීමට රජය බලාපොරොත්තු වෙන බව මම විශේෂයෙන් මතක් කරන්න ඕනේ. වාන් දිස්ත්‍රික්කයේ අපේ හේවහෙට මැතිවරණ කොට්ටාස් දෙල්තොට මෙද කැකිල කියන මේ වතුයාය පසුගිය අපි යහපාලන රජයේ අපි මේ ඉඩම් ලාමින් ලබා දීම සඳහා ඉඩම් කච්චීරය පවා පවත්වලා එයට ඒ ඔක්කොම සූදානම් කරලා තිබුණ. නමුත් අවසන්ට වගේ අපි පාර්ලිමේන්තු විශ්වහැරි නිසා අපිට ලබා දෙන්න බැරි වුණා. මේ ආණ්ඩුව පත් වුණාට පස්සේ මම හිතන්නේ අනවසර පදිංචිකරන් බොහෝ අය ගිහිලා ඒ පදිංචි වුණා. නමුත් මම ස්තුතිවන්ත වෙන අපි හිටපු ඉඩම් අමාත්‍ය චන්ද්‍රසේන මහත්මයාට කිව්වට පස්සේ මම හිතන්නේ එය පලා හැරියා. නමුත් ඒ ඉඩම තාම කාටත් බෙදා දීලා නැහැ. ඒ සම්බන්ධවත්
කරු මගේ තුමා තව විනාඩි දෙකක් කාලයක් තිබෙනවා. තවනාඩි දෙකක්
හරි නැමැතුමා දැන් ඉඩම අමාත්‍ය හේටියට ඒ සම්බන්ධව කටයුතු කරයි කියලා මම විශ්වාස කරනවා. මම දැන් බොහෝ දේවල් කියනවා. නමුත් කියන්න අවස්ථාවක් නැහැ. නමුත් අවස්ථාව ලබා දීම සඳහා මගේ ස්තුතිය පුද
කරනවා. විනාඩි දෙකක් තිබෙනවා තුමාට.
ඔව් තියෙනවා. අන්තිම මේ ඉඩම් සම්බන්ධව කතා කිරීමේදී ඉඩම් ඔප්පුව සම්බන්ධව දැන් පසුගිය කාලවල විවිධ රජයෙන් මේ ස්වර්ණ භූමි වගේම එක එක ඔප්පු ලබා දුන්නා. නමුත් ඔප්පු නෙවෙයි ඒ ලබා දුන්නේ විශේෂයෙන්ම බලපත්‍රයේ බොහෝ ප්‍රදේශ ලබා දීලා තිබෙනවා. දැන් බලපත්‍රයේ සමහර අවස්ථාවලක වළංගු වෙන්නේ නැහැ. උදාහරණයක් වශයෙන් කිව්වොත් දැන් පාසලක ළමයෙක් ඇතුළත් කරන ගියාම මේ ඔප්පුව දැන් ඉදිරිපත් කරන්න සිදු වෙලා තියෙනවා. දැන් ඔප්පුව ලබා දෙන්න ගියා මේ බලපත්‍රය ලබා දුන්නම ඒක පිළිගන්නේ නැහැ. ඒ වගේ ප්‍රශ්නවල තියෙනවා. ඒ නිසා විශේෂයෙන්ම මේ හරිස්පත්තුවේ මෙතර කොට්ටාසි භවන් නැවේ මෛත්‍රී මුල් මහ දිස්ත්‍රික්කෙම මේ ප්‍රශ්නේ අපි මූණ දෙනවා. මේ සම්බන්ධ ඒ ඉඩම් වල ඔප්පුව ඉක්මනට ලබා ගැනීමට කටයුතු කරන්න කියලා මම විශේෂයෙන්ම ඉල්ලා සිටිනවා. ඒ වගේම සෞඛ්‍ය සම්බන්ධවත් මම වචයක් කතා කර යුතුයි. දැන් සියලුම බැහැත් වර්ගවල දැන් මිල වැඩිලා. මේ සම්බන්ධව මම පාර්ලිමේන්තුවේ මන්ත්‍රණ ගානාවක්ම මේ සම්බන්ධව ඊට කලිමුත් කතා කරා. දැන් ලෙඩට පත්වන දෙන මේ අසරණ රෝගීන් ජීවිත ජීවන වේදම එක්ක මේ දරා ගන්න බැරි විදිහට මේ අසරණයට පත්විලා. ඒ වගේම ගොඩක් රෝගීන් අවශ්‍ය බොහෝ බෙහෙත් දැන් රෝහල් ගන්නත් නැහැ. ඒ වගේම පුද්ගලිකව ගන්න ෆාමසි වලත් මේ අවශ්‍ය බෙහෙත් නැහැ. මේ සම්බන්ධවත් මම හිතන්නේ විශේෂයෙන්ම රජයේ අවධානය යොමු කරනස ඉතාමත් කාරණක ඉල්ලා සිටිනවා. ඒ වගේම දැන් මෙවර සමෘද්ධි ඒ සම්බන්ධ දැන් වැඩි කිරීමක් සිදු කරලා තියෙනවා. ඒක ඉතාමත්ම සාධනීය පියවරක්. සමෘද්ධිය වගේම ආබාධයන් ඒ වගේම වකුගඩු රෝගීන් මේ ඇයට මුදල් වැඩි කරන්න බලාපොරොත්තු වෙන බව සඳහන් වෙනවා. ඒක හොඳ කාරණයක්. නමුත් අද දැන් සමෘද්ධි ලාභීන් කියන්නේ ඉතාමත්ම සීමිත පිරිසක්. නමුත් අද
බොහෝ
අය
දැන් කාලය අවසන්
දැන් සමෘද්ධි ලැබිය යුතු පිරිසක් හිටිය දැන් පරිවර්තනය වෙලා. ඒ නිසා මම හිතන්නේ නැවත වතාවක් මේ සංශෝධනය කරලා නැවතත් සමෘද්ධි ලබා දීම සඳහා පිරිසක් ලබාගෙන තෝරා ගන්න ලෙසත් මම විශේෂයෙන්ම සඳහන් කරනවා. බොහොම ස්තුතියි.
සුදී ගරු මන්ත්‍රීතුමා, ගරු වීරසුමන වීරසිංහ මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට වැඩි 8ක් කාලයක් තිබෙනවා.
ගරු මුලාසනාරුඩ ගරු මන්ත්‍රීමනි, 1977 වසරේ නිර්මාණය කරනු ආර්ථික පදනම දැන් වලංගු නැත. ඒ වර්තමානයට ගැලපෙන්නේද නැත. ඒ දැන් කඩා වැටලා. අප රටේ කලක් ක්‍රියාත්මක වූ සංවෘත ආර්ථික සේම 77 නිර්මාණය කළ ආර්ථිකයත් අසාර්ථක වී හමාරයි. ඒ නිසා අප වර්තමානය ගැන අලුතෙන් සිතිය යුතුය. මම මේ සඳහන් කළේ මේ පාර්ලිමේන්තුවේ ඉන්න වාමාංශික දේශපාලන මතධාරණ කෙනෙක්වත් මේ එළියේ ඉන්න වාමාංශික මතධාරණ කෙනෙක්වත් නෙවෙයි. මීට දින කිහිපයකට කලින් මේ රටේ 8 වන වරහන් ඇදලා හරනම් ලද කියලා දාන්නත් ඕන 8 වන ලද විධායක ජනාධිපතිවරයා වෙච්ච රනිල් වික්‍රමසිංහ මහත්මයා මුදල් අමාත්‍යවරයා විදියට ඉදිරිපත් කරපු පාපච්චාරණේ සාරාංශය. එතුමා ඉදිරිපත් කරපු අයවැයේ සාරාංශය මේ 77 ආර්ථිකය අද අසාර්ථකයි, ඒක මින් ඉදිරියට යන්න බෑ කියන කාරණාව. 77 ආර්ථිකය ගෙනාවේ යාගේ මාමා වෙච්ච ජූනියර් රිචඩ් ජයවර්ධන ජනාධිපතිවරයා. අපි මේ විරුද්ධ ආර්ථිකය ගෙනාව පළවෙනි පැයේ ඉඳලම ඒ ආර්ථිකය මොනතරම් රටට ලෝකයට හානි කරද කියන කාරණාව පෙන්නවා. අවුරුදු 44කට පස්සේ තමයි රනිල් වික්‍රමසිංහ වර්තමාන ජනාධිපතිතුමාට ඒක පැහැදිලා තියෙන්නේ. ඒ වගේම එතුමා විසින් සහ ඒ කණ්ඩායම විසින් ගෙනාපු ආර්ථිකයේ ගමන් මග කොයිතරම් ඛේදනීය තත්ත්වයට පත් කළාද කියනවා කියන කාරණාව. නවලිබරල්වාදය නොහොත් මේ කුළුහරක් ධනවාදය, මේ නවලිබරල්වාදයට ගනු මුරාසනාඩුර මන්තුමනේ හරි සිංහල වචනයක් හොයාගන්න ඕන. ඒක කුළුහරකෙක් හා සමානයි. කිසිම පාලනයක විනයක හික්මීමකින් නැති ගමනක් තමයි මේ නවලිබරල්වාදය ගමන් කරන්නේ. ඒ කුළුහරක් ධනවාදය අද ගමන් කරපු දිශානතිය අපේ රට සම්පූර්ණයෙන්ම නැති භංගස්ථාන කරලා අවසානයි. ගරු මුරාසනාඩුර මන්තුමනේ එදා මේ පාර්ලිමේන්තුව අයවැය ගේන දවසේ මේ පාර්ලිමේන්තුවේ ගැලරිය සියල්ලක්ම පිරලා හිටියේ පාසල් සිසුන් සහ යෝන් පාර්ලිමේන්තුවේ අය. තරුණ පරම්පරාවට අලුත් දෙයක් කියන්න උත්සාහයක් රනිල් වික්‍රමසිංහ ජනාධිපතිතුමා උත්සාහ කර බව පෙනුණා. හැබැයි ඔහුගේ සමස්ත අයවැයේ සාරාංශය කටකල්ල ගන්නකොට මොකද්ද ඒ අයවැයේ සාරාංශය විදිහට සඳහන් වෙන්නේ? ඒ අයවැයේ සාරාංශය බවට පත් වුණේ බදු සහ විකිනීම් පිළිබඳ ක්‍රියාවලියේ සාධාරණීකරණයක් කිරීම සඳහා වන ගමන. මේ තරම් බරපතල ආර්ථික අර්බුදයක් තියෙනකොට ලෝකයේ ආර්ථික ගමන් මග, ලෝකයේ ආර්ථික ක්‍රමෝපායන් සහ මේ ආර්ථික වර්ධන ගැන අංශු මාත්‍රයක්ව සඳහන් කරන්න එතුමා පිවිසම් වුණා සඳහන් නොකර ඉන්න. ඒකට හේතුව මේ අර්බුදයට මූලික වෙච්ච මූලික ප්‍රස්තුතය, ඒ ප්‍රශ්නය ගැන කතා කරන්න එතුමා පිවිසම් වුණේ ඒ අර්බුදයේ ප්‍රධාන නිර්මාපකයා වන්නේ ඔහු ඇතුළු කණ්ඩායම කියන කාරණාව මේ සමාජය අද ඔප්පු වෙලා තියෙන නිසාවෙන්. ගරු මූලාසනාරුවර ගරු මන්ත්‍රීමනි, මේ සභාව තුළ අපි වරින් වර බදුබණක් ගණනාවක් ගේන්න පමණක් මන්ත්‍රීවරු ඇතම් අය සහ කණ්ඩායම් මත උස්සන් කටයුතු කරා. අද වෙනකොට මේ සමාජයේ ඇතිපදපට බදු ගහලා 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 ගහන්න තැනක් ගැතරමට බදු ගහලා සහ ගහන බදු පද්ධතියක් ගහලා මේ සමාජ දාර්ථික දේහයම එක පිටකට අකුලා ගන්න ආණ්ඩුව කටයුතු කරමින් තියෙනවා. අන්තිමට ගහලා ගහලා ඉතුරු වෙච්ච බද්දක් තිබුණේ බීඩියට විතරයි. බීඩියටත් කෙලපුව අයවැයක් තමයි. පහුගිය කාලේ බීඩියට බදු ගහලා තමයි ඉතුරු වෙච්ච එකම දේ බවට පත් වුණේ. බදු ආර්ථික රජ ආදායමට බදු වන බව පිළිගන්නවා. ඒ බදු වක්‍රබදු ප්‍රමාණය වැඩි වෙන්න ඒකෙන් පීඩාවට පත් වෙන ජනතාව තව තවත් පීඩාවට පත් වෙන එක සිද්ධ වෙන්නේ. අපි දිගින් දිගටම කිව්වේ මේ 85යි 15යි බවට පත් වෙච්ච වක්‍ර සහ ඍජු බදු ප්‍රතිපත්ති වෙනස් කරන්න යම් ප්‍රවේශයේ සාධනීය ප්‍රවේශයන් අවශ්‍යයි. නමුත් මේ අයවේවත් පහුගිය දින කීපය තුළ ඉදිරිපත් කරපු යම් යම් ගැසට් වලවත් එහෙම නැත්නම් මීට මාස 4කට කලින් ඉදිරිපත් කරපු අර අතුරු අයවේවත් කිසිම ආකාරක සාධනීය ප්‍රවේශයක් ඍජුබදු ප්‍රමාණය වැඩි කරන්න අරගෙන තිබුණේ නැහැ. නැවත නැවතත් වක්‍රබදු ප්‍රමාණය මත තමයි විශ්වාස කරේ. අද මේ බදු වැඩි කිරීම තුළ වෙන සෞඛ්‍ය සහ අනෙකුත් හානි ප්‍රමාණිකුත් තියෙනවා. එක වශයෙන් බැලුවම ගරු බුලාසනාට මන්ත්‍රමනේ මත්පැන් සඳහා 65%, 70%, 70%ක් අද බදු ගහනවා. ඒක නිසා අද මත්පැන් වල සාමාන්‍ය මිනිස්සු පාවිච්චි කරන මත්පැන් බෝතලයක මිල දරා ගන්න බිල වැඩි අහකට ඉහළ ගියායින් පස්සේ මේ රටේ ආයුධ මත් ශ්‍රේෂ්ඨය කඩාගෙන වැටලා ඒ ආයුධ මත් ශ්‍රේෂ්ඨය අද මත්පැන් භාවිතාව ඒ සංස්ථා එහෙම නැත්නම් නිල වශයෙන් පාවිච්චි කරන නිල ආරක්කෝ වලින් බරු බාහිරව තහනම් මත්පැන් වල සඳහා යොමු වීමේ ප්‍රවණතාවයක් තියෙනවා. ඒක නිසා සුරාපත් දෙපාර්තමේන්තුවේ රාජ්‍ය ආදායම බදු ආදායම අද අහිමි වෙමින් තියෙනවා. අනිත් පැයෙන් බැලුවම සිගරට් සම්බන්ධ බීඩියට බදු ගහනකොට අගමැතිතුමා කිව්වේ මේ බීඩියට බදු වැඩි කරන්න හේතුව සිගරට් භාවිතාව බීඩි භාවිතාව අඩු කරන්න සියලු කාරණාව. නමුත් අද සිගරට් එකට ගහනවා 260ක බදු 260ක බදු. ඒ බදු ගහලා ගහලා සිගරට් බොන්න බැරි වෙනකොට ඒකට බීඩියට පෙළඹෙන මිනිසුන්ටත් කෙලින්න තමයි අර බීඩියට බදු ගහලා ඒ කටුත්ත කරේ. අනිත් පැයෙන් බැලුවම සෙස් බද්ද ගන්න ලොකු අතිකාවක් ඇති වුණා. සෙස් බද්ද ගහන්න ඕන හැම සීමාවකටම ගහලා අද මේ රට මං හිතන්නේ බරපතල තත්ත්වයකටපත් වෙනවා. එක පැත්තකින් බැලුවම පාසල් දරුවන්ගේ පාසල් උපකරණ ගන්න සංවාදයක් පහුගිය දින කීපය ඇතු වුණා. මුදල් රාජ්‍ය අමාත්‍යතුමා පහුගිය දවසේ ප්‍රකාශ කරා පාසල් උපකරණවල මිල වැඩිවීමට සෙස් බද්ද බලපානවා නම් ඒක අඩු කරන්න කටයුතු කරනවා කියන කාරණාව ඒක වහවහ ක්‍රියාත්මක කරන්න ඕන. අයවැය 62 වර කියවීමේදීත් එහෙම නැත්නම් 8 3 වර කියවීමේදී මේ කාරණාව ඉදිරිපත් නොකරන්නේ නම් මේ පාර්ලිමේන්තුවේ කිසිම හෘද සාක්ෂියක් කියන කිසිදු මන්ත්‍රීවරයෙකුට මේ අයවැයට පක්ෂව දන් දෙන්නට කඩක් ලැබෙනවාද කියන කාරණාව ප්‍රශ්න සහගතයි. අනිත් පැත්තෙන් බැලුවම මේ අයවැයේ තියෙන අනිත් කාරණා බදු වලට සාපේක්ෂව තිබිච්ච අනිත් කාරණා තමයි විකිණීම සම්බන්ධ කාරණාව. හිරිකිතයකින් තොරව මේ 77 අයවැය වෙච්ච මේ අයවැයේදී හිරිකිතයකින් තොරව විකිණීම සාධාරණීකරණ අයවැයක් තමයි ගරු බුලාසනාඩුර මන්ත්‍රීවරුනි මේ අයවැය ගෙනාවේ. නම්ගම් සහිත ආයතන විකිණීම සඳහා ක්‍රියාත්මක වෙනවා. සඳහන් කරන්නේ ප්‍රතිවිගත කිරීම සම්බන්ධ අපිත් කියනවා මේ රාජ්‍ය ආයතන තියෙන පාඩු ලබන ආයතන මේ ප්‍රතිවිගත කරන්න ඕන, සේවක සංඛ්‍යාව අඩු කරන්න ඕන, මේක දූෂණ වංචා නරක දාවත් ගන්න ඕන, ඒව ලාභ ලැබෙන ආයතන බවට පත් කරන්න ඕන. කිසිම ප්‍රශ්නයක් නැහැ. අපි අතෝසල එකඟ වෙනවා. හැබැයි කිසිම සදාචාරාත්මක අයිතියක් නැතුව ලාභ ලබන ආයතන ප්‍රතිවිගත කිරීමේ මුවාවෙන් විකුණන්න පිඹුරපත් මේ අයවැය යෝජනාවේ සඳහන් වෙනවා. මුදල් අමාත්‍යවරු සඳහන් කරන්නේ මොකද්ද? ඒ ප්‍රතිවිගත කිරීම මගින් ලැබෙන ආදායම රටේ විදේශ විනිමය සංජිත වැඩි කර ගැනීමට භාවිතා කරනවා කියලා. විදේශ විනිමය සංජිත වැඩි කර ගන්න නම් ඒක විකුණන්න හැර වෙනක මේකෙන් පුළුවන්කමක් තියෙනවද ගරු මුලාසනාරෝ ගරු මන්ත්‍රීතුමනි?
අවසර විනාඩි දෙක
මට තව විනාඩි දෙකක් අපේ රාමේශ්වර මන්ත්‍රීමාගෙන් ලබා ගන්න පුළුවන්. ඒ විකිණීම හැර කොහොමද ඒ කටයුත්ත කරන්නේ? අද විකිණීම නම් කරපු ආයතන මොනවද? එක ආයතන ශ්‍රී ලංකා ටෙලිකොම් ආයතනය. ඊයේ දවසේ මෙතන වජිරාභ්‍යවදන මන්ත්‍රීතුමා විලි ලැජ්ජාව නැතුව සභාව නමක ඇරියා ටෙලිකොම් ආයතන පාඩු ලබන ආයතනයක් කියලා සහ ගහන්න ඕන. ටෙලිකොම් ආයතන සහ එහෙම පාඩු ලබන ආයතනයක් වෙන්නේ කොහොමද? මේ අවුරුද්ද සැප්තැම්බර් මාසෙ වෙනකොට ටෙලිකොම් ආයතන රුපියල් බිලියන 79.9ක් ලාභයි. මේ අවුරුදු සැප්තැම්බර් මාසෙ වෙනකොට ටෙලිකොම් ආයතන රාජ්‍ය ආදායමට භාණ්ඩාගාරයට රුපියල් බිලියන 21ක් දීලා තියෙනවා. ටෙලිකොම් ආයතන මේ රටේ ප්‍රධානම ප්‍රමුඛතම ලාභ ලබන ආයතනයක් සේම මේ රටේ ආර්ථිකයට සේම සෞරීත්‍යයට ආරක්ෂාවට බලපාන ආයතනයක්. ඒකත් ටෙලිකොම්ගේ ආයතන අද පාඩු ලබනවායි කියලා කිරිකිදන් නැතුව ඇමතුරු කියනකොට ඒ ටෙලිකොම් ආයතනය අද ලංකාව කොටස් වෙළඳපොලේ ඉහළම කොටස් වටිනාකමක් තියෙන ටෙලිකොම් ආයතනය මීට දන මාසක දෙක තුනකට කලින් 2022 පළවෙනි මාසයේ රුපියල් 20ක් වෙච්ච කොටස් මිල කොටසක මිල පහුගිය 18 වෙනිදා රුපියල් 77 දවස් 260 ගෙන් වැඩි වෙලා තිබුණා. දැන් මේ කොටස් වෙනද පොලේ කොටසක වටිනාකම අඩු කරන්න තමයි මේ ආයතන පාඩු ලබන ආයතන බාටපත් කරලා ඔවුන්ගේ හෙන්චයි යන මේක උගුරන්න හදුරු කරන්නේ. top 20 top 40 කියන business today සංගරාවේ ලංකාවේ හොඳම ආයතන 40ක් නම් කරනකොට ඒකේ 10 වෙනි ආයතනෙට තියෙන ශ්‍රී ලංකා ටෙලිකොම් ආයතනය මේවා විකුණන්න තියා අතවත් තියන්න දෙන්න එපා මුලාසනා කරු මන්ත්‍රීමනේ. මම මේ ලේකන සභාගත කරනවා. ඒ වගේම ශ්‍රී ලංකා රක්ෂණ ආයතනය පක්ෂ සංස්ථාව මෙරට හදවත වගේ දින ආයතනයක් මීට කලින් මෙතන ඉන්න රෝහිත අපේ ගුණන්න මැත්තම අපි නියෝජනය කරන ආණ්ඩුවල මැදිහත් වීම තුළ එදා විකුණපු රක්ෂණ සංස්ථාව නැවත රජයට අත්පත් කරගන්න අපි කටයුතු කරා. ඒ රක්ෂණ සංස්ථාව අද කුණු කොල්ලට දෙන්න හදනවා. රක්ෂණ සංස්ථාව දෙනකොට කරු මූලාශ්‍රයන්ට මන්ත්‍රීවනේ. ඒ රක්ෂණ සංස්ථාවත් එක දින පාලිත ආයතන ගණනාව මට තව විනාඩියක් දෙන්න මේක අවසන් කරන්න. ඒ රක්ෂණ සංස්ථාවත් එක තියෙන පාලිත ආයතන ගණනාවක් කුණකොල්ලට උකලන තමයි මේ සියලු බෙමුඩු සඳහන්නේ. මම ඒ ලිපිය සභාගත කරනවා. රක්ෂණ ආයතන සම්බන්ධ සියලු උඩුතම දේකාබද්ධ ප්‍රකාශන නිකුත් කරලා තියෙනවා. ඒක නිසා මේ රාජ්‍ය ආයතන විකුණන්න කිසිදු සදාචාරක සාරක අයිතියක් මේ රජයට නැහැ. ඒකට හේතුව බාරකා රජයක් විදියට එහෙම නැත්නම් පත් කරපු ජනාධිපතිවරයෙක් විදියට එහෙම නැත්නම් මේ පාර්ලිමේන්තුවල පත් කරන ජනාධිපතිවරයෙක් විදියට රනිල් වික්‍රමසිංහ මහත්තයාට කිසිදු අයිතියක් නැහැ. ඔහු මේ ඉදිරියේ ඉන්න මාස කිහිපය හෝ දින කිහිපය හෝ අවුරුදු කිහිපය තුළ මේ රටේ රාජ්‍ය සම්පත් විකුණලා කරන්න මේ ආයතන කිහිපය විකුණලා ඔහුට ගන්න පුළුවන් ඩොලර් බිලියන් 3ක් 4ක් විතරයි. ගලමෝරාසනාරුඩ මන්ත්‍රීම නබතුමා දන්නවා මේ ඩොලර් බිලියන් 3ක් 4ක් ඩොලර් බිලියන් 3ක් 4ක් කියන්නේ මාස 6කට ඕන ආහාර ටිකල් තෙල් ටිකල් ඕන වීදම විතරයි. ඊට පස්සේ විකුණන්නේ හවල් එකද? ඒක නිසා මේ දේවල් කරලා මේ රටට තවත් දවන්ත කේදවාද කියන තල්ලු ගන්න මැදිහත් වෙන්න එපා කියන කාරණා සිහිපත් කරමින් කවරෙක හෝ මේ යෝජනා සහිතව මේ අයවැයට ඡන්දය දෙනවා නම් අපි විශ්වාස කරනවා ජනතාවගෙන් ඒවට උත්තර හම්බෙයි කියන කාරණාව. මේ යෝජන මේවත් එක්ක මේ දේවල් ඉදිරිපත් කරනවා නම් මා විශ්වාස කරන්නේ මේ රටේ දරුණු ඛේදවාචර යනවා. ඒක නිසා අවසාන වශයෙන් මූලාශ්‍ර මන්ත්‍රීමනි අද මේ ගත්තයන් වලින් පට ගොඩ ගන්න නම් අපි කවුරුත් එකට එකතු වෙලා වැඩ කරන්න ඕන. අපි සූදානම්. හැබැයි එකට එකතු වෙලා වැඩ කරන්නේ මෙවැනි දේවල් සඳහා නම් අපිට දායකත්වය දෙන්න හම්බෙන්නේ නැහැ. අවසාන වශයෙන් ටයිටැනික් නමගෙන තමයි පහුගිය කාලේ කතා කරේ. ගිනිච්ච ටයිටැනික් නම ගොඩ ගන්න රනිල් වික්‍රමසිංහ මහත්තයා ඇවිල්ලා ඉන්නේ. ටයිටැනික් නම එහෙම ගොඩ අරගෙන ගන්න පුළුවන් නෙවෙයි. එකක් නෙවෙයි. ඒක දැන් සුම්බුන් ගොඩක්. ඒක කෞතික භාණ්ඩයක්. මේ රට මේ වැටිච්ච ආගාතෙන් ගොඩ ගන්න නම් අලුත් නවක් ඕන. අලුත් කප්පිට කොන අලුත් ක්‍රූ එකක් එහෙම නැත්නම් කණ්ඩායමක් ඕන. ඒ වගේම ගමන් කරපු ගමන් මාර්ගයේ වෙනස් ගමන් මාර්ගයක් යන්න ඕන. එහෙම නැත්නම් ඒ ගමන යන්න හම්බෙන්නේ නැහැ. ඒකට ඔය දිත්ත පෙරවැසියන් අර මේ රට ඉඳන් ආවට මේව නැවතත් ගොඩ ගන්න හිතනවා නම් ඔවුන් අලුත් කප්පිටන් විදිහට අලුත් ගමන් යන්න වර්ග මගක් කරනවට විදිහට කල්පනා ගන්න පුළුවන් හිතනවා නම් නැත්නම් පරණ ගමන් මග වහලා පරණ වෙච්ච වැඩි අමතක කරලා ඒ පරණ ගමන් මග යන්න සූදානම් වෙනවනම් ටයිටැනික් ඛේදවාචර වඩා ඛේදවාචකයෙන් තමයි අවසන් වෙන්නේ. ඒක නිසා මේ අයවැය ජනතාවාදී අයවැයක් නෙවෙයි ඉතිහාසයේ පළවෙනි වතාවට කරු මූලාශ්‍රාඩ මන්ත්‍රමනේ අප්පුඩියක් නොගහපු අයවැයක් මේක. තයිලෝක විජේපත්‍ර වඳා විතරයි ඒ අයවැය කතා ඇයිදම අප්පුඩියක් ගැහුවේ. අප්පුඩියක් නොගහපු ජනතාවට සහනයක් නොදීපු කිසිම කෙනෙක් ගන්න නොහොබලපු අයවැයක් වෙච්ච මේ අයවැයට අපේ පැත්තෙන් සහයෝග ලබා දීම අසීරු කියන කාරණා සිහිපත් කරමින් පානියන බොහොමත් නිස්සෘතී
ස්තුතියි කරු මන්ත්‍රීතුමා. කරු එම් රාමේශ්වර මන්ත්‍රීතුමා ඔබතුමාට වැඩි 14ක කාලයක්
நன்றி சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே. நாட்டுடைய ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் அவர்களால் சபையில் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்திலே உரையாற்றுவதற்கு சந்தர்ப்பம் அளித்ததற்கு முதலிலே நாடு மிகவும் ஒரு பொருளாதார பிரச்சனையில் இருக்கின்ற பொழுது நாட்டை தைரியத்தோடு பொறுப்பெடுத்து நாட்டு மக்களுடைய பொருளாதார பிரச்சினையை தீர்க்க வேண்டும் என்பதிலே ஜனாதிபதி அவர்கள் மிகவும் அக்கறையோடு செயல்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதி இந்த வரவு செலவு திட்டத்திலே பல நல்திட்டங்கள் இருந்தாலும் பெருந்தோட்ட மக்களுக்கு எந்த ஒரு நிவாரணமும் இந்த வரவு செலவு திட்டத்திலே அமையவில்லை. பெருந்தோட்ட மக்களுடைய நிலைமைகள் உங்களுக்கு தெரியும் நன்றாக. 1000 ரூபாய் சம்பளம் நாட்டினுடைய பொருளாதார விலைவாசி. அந்த 1000 ரூபாய் சம்பளத்தை வைத்துதான் பெருந்தோட்ட மக்கள் அவருடைய அன்னாடு வாழ்க்கையை நடத்த வேண்டும். வரவு செலவு திட்டங்கள் வருகின்ற பொழுது அரசு தொழிலில் இருக்கின்றவர்களுக்கு சம்பளங்கள் கூட்டிக் கொடுக்கப்படுகின்றது. தனியார் நிறுவனத்துக்கு சலுகைகள் வழங்கப்படுகின்றது. அதே போன்று பெருந்தோட்ட மக்களுக்கும் வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. பெருந்தோட்ட மக்களை பொறுத்தளவில் பெருந்தோட்டங்களே பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு அரசாங்கம் குத்தகைக்கு கொடுக்கின்ற பொழுது நல்ல முறையிலே தான் அந்த பெருந்தோட்டங்களே பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு குத்தகைக்கு வழங்கப்பட்டது. ஆனால் இன்று இருக்கின்ற நிலைமைகளை நீங்க பார்த்தீங்கன்னா பல பெருந்தோட்ட கம்பெனிகள் பல ஃபேக்டரிகள் மூடப்பட்டிருக்கின்றது, பல பெருந்தோட்டங்கள் காணாகப்பட்டிருக்கின்றது. அதில் வைத்துத்தான் எங்களது மக்கள் நின்று அந்த பொழப்பை அங்கு நடத்தி வருகின்றார்கள். பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு தேவை ஏற்படுமாக இருந்தால் யாருக்கு வேணாலும் எதை வேணாலும் வழங்குகின்ற ஒரு சட்டம் பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு இருக்கின்றது. ஆனால் அங்கு இருக்கின்ற மக்களுக்கு ஏதாவது ஒரு தேவைக்கு பயன்படுத்த வேண்டுமாக இருந்தால் அது மிகவும் கஷ்டப்பட்டு தொழிற்சங்க நடவடிக்கை எடுத்துதான் அந்த பெருந்தோட்டங்களிலே அவர்கள் அந்த காணிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றும் கூட நான் நினைக்கிறேன் அக்கரப்பத்தல கம்பெனிக்கு சொந்தமான மதுல பகுதியில் இன்றும் கூட அந்த அங்கிட்டு இருக்கின்ற மக்கள் அந்த அந்த பெருந்தோட்ட அக்கரப்பத்திர கம்பெனிக்கு எதிராக இன்று ஒரு போராட்டத்தில் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு முறையும் நாங்கள் சம்பள பேச்சுவார்த்தை நடத்துகின்ற பொழுது இவ்வாறான போராட்டங்கள் நடத்தி பல போராட்டங்களுக்கு மத்தியிலே தான் அந்த பெருந்தோட்ட மக்களுக்கு சம்பளங்களை நாங்கள் பெற்றுக் கொடுக்கிற சூழ்நிலை. இந்த 1000 ரூபாய் 5 வருடங்களாக போராடியே இந்த 1000 ரூபாயை பெற்றுக் கொண்டோம். இன்றிருக்கின்ற நிலைமையிலே கருத்தில் கொண்டு பெருந்தோட்ட அமைச்சர் ரமேஷ் பத்ரன் அவர்களும் தொழில் அமைச்சர் மனுஷ நாணயக்கார் அவர்களும் பெருந்தோட்ட கம்பெனிகளை அழைத்து கூடிய விரைவிலே அவர்களுக்கு சம்பள பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு நியாயமான சம்பளையை பெறுவதற்கு அவர்கள் வழிவகுக்க வேண்டும் என்று இந்த சபையிலே நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போட்டு அந்த பகுதியில் இருக்கின்ற வைத்தியசாலைகள் ஹட்டன் கிளங்கன் வைத்தியசாலை இந்திய அரசாங்கத்தினால் நன்கொடையாக கட்டி கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வைத்தியசாலை. அந்த பகுதிக்கு எங்களுக்கு இருக்கின்றது 2 வைத்தியசாலை, ஒன்று நுவரலியா வைத்தியசாலை, இன்னொன்று கிளங்கன் வைத்தியசாலை. நாங்கள் சுகாதார அமைச்சரிடம் பலமுறை கோரிக்கை விடுத்திருக்கின்றோம் அந்த கிளங்கன் வைத்தியசாலையை மத்திய அரசாங்கத்தின் கீழ் பொறுப்பேற்குமாறு, ஏனென்றால் அதனுடைய செலவுகளை மாகாண சபையின் நூலாக நிர்வகிக்க முடியாது என்பதற்காகவே அதையும் கருத்தில் கொண்டு அந்த வைத்தியசாலையை எடுத்துக்கொள்வோம். அதே மாதிரி பாடசாலைகள் 2015 காலத்திலே நல்லாட்சி அரசாங்கத்திலே கட்ட பாடசாலைகள் உடைக்கப்பட்டு கட்ட முடியாமல் இன்னும் அதே நிலைமையிலே இருக்கின்றது. கல்வி அமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொண்டு அந்த பாடசாலைகளை கட்டி முடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதே மாதிரி பல நன்மைகள் பாடசாலையிலே மத்திய மாகாணத்திலே மேலதிக கல்வி பணிப்பாளராக ஒரு பதவி இருந்தது. அது மறைந்த தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமானிய காலத்திலே அந்த அரசாங்கத்தினால் கேட்கப்பட்டு அந்த மேலதிக கல்வி தற்போது அது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. நான் இன்று கல்வி அமைச்சரோடு உரையாடுகின்ற பொழுது மீண்டும் அதை வழங்குவதாக வாக்குறுதி கூறியிருக்கின்றார். மலையகத்தை பொறுத்தவர்களிலே அந்த மக்களுக்கு கிடைப்பது சிறிதாக இருந்தாலும் அதை ஏதாவது ஒரு வழியிலே தட்டி கழிப்பதற்கே சில அரசு அதிகாரிகள் முயற்சிக்கின்றார்கள். அந்த நிலைமை மாற வேண்டும். நிலைமை மாறுகின்ற பொழுதுதான் எங்களது மக்களும் ஏனைய சமூகங்கள் மாறி வளர்ச்சி அடைவதற்கு, கல்வி வளர்ச்சியாக இருந்தாலும் பொருளாதார ரீதியாக இருந்தாலும் முன்னேறுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். அதே மாதிரி விவசாய அமைச்சு ஏனைய விவசாயிகளுக்கு அரசாங்கம் சலுகைகள் வழங்குகின்ற பொழுது நுவரலியா மாவட்டத்திலே கூடுதலான மரகறிகள் உற்பத்தி இருக்கின்றது. அந்த மக்களையும் விவசாய அமைச்சு கவனத்திலே கொள்ள வேண்டும். மற்ற விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற சலுகைகள் மரகறி தொழிலில் ஈடுபடுகின்ற நுவரலியா மாவட்ட மக்களுக்கும் அந்த உதவியை செய்ய வேண்டும். அங்கிருந்துதான் கூடுதலான மரகறிகள் எல்லா பகுதிகளுக்கும் வந்து சேர்கின்றது. எங்களை பொறுத்தவரை அதே மாதிரி நுவரலியா பிரதேச செயலகங்கள் நல்லாட்சி அரசாங்கத்திலே 5 பிரதேச செயலகங்களாக பிரிக்கப்பட்டது. அதற்கு அமைச்சரவை பத்திரமும் தாக்கல் செய்யப்பட்டு காலி மாவட்டத்துக்கும் நுவரலியா மாவட்டத்துக்கும் பிரிக்கப்பட்டது. ஆனால் காலி மாவட்டத்தில் இருக்கின்ற பிரதேச செயலகங்கள் பிரதேச செயலகமாக இயங்குகின்றது. நுவரலியா மாவட்டத்தில் இருக்கின்ற 5 பிரதேசங்களும் உப காரியாலயங்கள். அதை நாங்கள் அதற்கு பொறுப்பான பிரதமர் அவரோடு நாங்கள் எங்களது பொதுச்செயலாளர் ஜீவன் தொண்டமான் நான் அவர்களும் கலந்துரையாடினோம். கூடிய விரைவில் அதை செய்து தருவதாக கூறியிருக்கின்றார்கள். அது வார்த்தையில் இல்லாமல் செயலிலே காட்ட வேண்டும். அப்போதுதான் அந்த குறைகள் நீங்கும். ஏனென்றால் அந்த பகுதிக்கு எவ்வாறு அந்த திட்டங்கள் வந்ததோ அதே போன்று எங்கள் பகுதிகளுக்கும் அந்த திட்டங்கள் வர வேண்டும். அதே போல வீடமைப்புக்கு வீடுக்கு தற்போது அந்த முன்னைய அரசாங்கத்திலே கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகளுக்கு தற்போது அங்கிருந்து வரி அதுக்கான காசுகள் அறிவிடப்படுவதாக கூறினார்கள். அதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும். இன்று இருக்கின்ற பொருளாதார பிரச்சனையிலே அந்த மக்களுக்கு 1000 ரூபாய் சம்பளத்தை வைத்துதான் அவர்களை வாழ்க்கையை நடத்த வேண்டும். இவ்வாறு 3000-4000 மாதம் மாதம் அதை அறவிடுகின்ற பொழுது அவர்களுக்கு அந்த சுமை மேலும் அவர்கள் மேல் அந்த சுமை வந்து விழுகும். அதனால் அதற்கு பொறுப்பான அமைச்சர் அவர்கள் தற்காலிகமாக ஏனைய அவர்களுக்கு கொடுக்கின்ற சலுகைகள் போன்று அந்த மலையகத்தில் உள்ள அந்த வீட்டு திட்டங்களுக்கும் அந்த சலுகைகள் வழங்க வேண்டும் என்பது எங்களது எதிர்பார்ப்பு. எங்களை பொறுத்தளவிலே கொரோனா காலத்தில் கூட மலையக மக்கள் தொழிலுக்கு சென்று நாட்டுக்கு பாரிய அளவிலே வருமானத்தை பெற்றுக் கொடுத்தார்கள். அந்த மக்களையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த மக்கள் எந்தவித போராட்டங்களுக்கும் செல்பவர்கள், எந்தவித பிரச்சனைகள் செல்பவர்கள், இந்த நாட்டுக்கு உழைத்துக் கொடுக்கின்ற மக்கள். அந்த மக்களுக்கு அரசாங்கம் என்ற ரீதியிலே செய்கின்ற சலுகைகள் அந்த மக்களுக்கும் சென்றடைய வேண்டும். அப்போதுதான் அந்த மக்களும் ஏனைய சமூகம் மாறி முன்னேறுவதற்கான சூழ்நிலை. எல்லோரும் மலையக மக்களை பற்றி கவலையாக பேசுகின்றார்கள், ஆனால் செயலிலே காட்ட வேண்டும். செயலிலே காட்டுகின்ற பொழுது இந்த கவலைகள் நீங்கும். ஏன்னா சொல்றத மட்டும் நீங்க மலையக மக்கள் இப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க சொல்லிட்டு செயல்லா காட்டாம போனா அந்த மக்கள் முன்னேற மாட்டாங்க. அப்ப இன்னும் பின்னோக்கிதான் செல்வாங்க. அதனால அங்க இருக்கிற காணிகளை பாத்தீங்கன்னா அதை எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது. அங்க இருக்கிற தரிசு நிலத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கணும். நாங்க பலமுறை ஜனாதிபதியிடையும் சொல்லியிருக்கிறோம், சம்பந்தப்பட்ட அமைச்சர்களையும் சொல்லியிருக்கிறோம். அந்த அங்க இருக்கிற பெருந்தோட்டங்கள்ல இருக்கிற தரிசு நிலங்களை அங்க அந்த தோட்டத்துல 200 வருட காலமாக குடியிருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க தரிசு நிலங்களை கொடுக்கிற நேரம் விவசாயம் செய்வதற்கு அவங்களுக்கு சந்தர்ப்பம் ஏற்படும், நாட்டுக்கு வருமானமும் வரும், அந்த மக்களுக்கு பெரிய வருமானங்கள் வரும். அப்ப இந்த பொருளாதார பிரச்சனையில இருந்து அந்த மக்கள் நீங்குவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் ஏற்படும். பெருந்தோட்ட கம்பெனிகளை பெருந்தோட்ட அரசாங்கம் கொடுக்கிற நேரம் நல்லாதான் எல்லா தோட்டங்களும் கொடுத்தாங்க, நல்லாவே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா பெருந்தோட்ட கம்பெனிகள் அவங்கள்ட்ட ரெண்டே வேலை தான், ஒன்னு கொழுந்தெடுக்கிற வேலை, இன்னொன்னு மரம் வெட்டுற வேலை. அந்த பெருந்தோட்ட கம்பெனிக்கு என்ன வருமானம் தேவையோ அதை மட்டும் தான் செய்யறாங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் சொல்லுவாங்க ஒரே நிறுவனம், அவங்க என்ன லொஸ், எங்களுக்கு லொஸ்ஸா இருந்தா ஏன் வச்சுக்கிறீங்க, அதை அரசாங்கத்தில் கொடுத்துட்டு அரசாங்கத்தில் பொறுப்பேற்று அரசாங்கம் செய்வாங்க. எப்ப பார்த்தாலும் அதை சொல்றது இல்ல. ஏன்னா எந்த நாளுமே வந்து கேட்கிற நேரம்ல சம்பள பேச்சுவார்த்தைக்கு போனோம்னா சரியான லொஸ் மேதவசம் அறி பாடு எய்தான் பணி வெடிக்கிறான் பே பாடுடன் தெண்டுக்கும் ஆண்டு விட்ட பிரச்சனை இவராய். அப்ப அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் பெருந்தோட்ட கம்பெனிகள் நடத்துறாங்க. எனவே பெருந்தோட்ட மக்களுக்கு செய்ய வேண்டிய சலுகையில் அரசாங்கம் நிச்சயமாக செய்யும். கடந்த காலங்களில் நாங்கள் மறந்துடக்கூடாது, ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருக்கின்ற பொழுது பெருந்தோட்ட மக்களுக்கு பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை அவர் உருவாக்கினார். அதே போன்று இன்றைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் தெரியும், பெருந்தோட்ட மக்கள் நல்லாவே தெரியும். அவரது காலத்திலும் பல அபிவிருத்தி திட்டங்களை பெருந்தோட்ட மக்களுக்கு செய்திருக்கின்றார். எதிர்காலத்தில் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் பெருந்தோட்ட மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் கேட்டு சந்தர்ப்பம் நன்றி கூறி விடுகிறேன். நன்றி.
சுத்திகர் மந்திரமா.